الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين، إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، إن التقوى قصد الأمور، واتقوا الله سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما أبرئ نفسي، إن النفس لأمارة بالسوء إلا ما رحم ربي، إن ربي غفور رحيم.
صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு உரைத்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் உயரிய பெயரை கூறி இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் நம் உயிரில மேலான ஹதரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாருடைய அடிச்சுவடுகளை அணுவளவும் தமது வாழ்விலே விசகாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், சாபியூன்கள், சபௌ சாபியீன்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், முஃமீன்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹினுடைய வீட்டிலே நிரகாந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியின் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை கொண்டு நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே பெருமதியான ஒரு பருவத்தை எல்லாருக்கும் தந்திருக்கிறான். மனிதனுடைய வாழ்விலே பெருமதியான ஒரு பருவம் இருக்குமாக இருந்தால் அது வாலிபம் என்று சொல்லக்கூடிய பருவம்தான். எதையும் சாதிக்கக்கூடிய வயது என்று சொல்வார்கள், சமூகத்தின் உயிர் நாடி என்று சொல்வார்கள், முதுகெலும்பு என்று சொல்வார்கள், மனிதன் எதையும் செய்ய துடிக்கின்ற வயது என்று சொல்வார்கள், சமூகத்துக்கு ஏதாவது செய்யக்கூடிய வயது என்று சொல்வார்கள். அது மாத்திரமல்ல, இந்த வாலிபர்கள் மூலமாக சமூகத்திலே எதிர்பார்க்கக்கூடிய பங்களிப்புகளும் அந்த வாலிப வயதுக்கு தான் நடக்கிறது. எனவே அன்பானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு மூன்று பருவங்களை கொடுத்திருக்கிறான். ஒன்று இளமை பருவம், அடுத்தது வாலிப பருவம், இறுதியாக மூன்றாவது வயோதிப பருவம். இந்த மூன்று பருவங்களிலும் ஆரம்ப பருவம் இருக்கிறதே, இளமை பருவம், திருப்பிராயம். இது ஒரு பலவீனமான ஒரு பகுதி, பலவீனமான பருவம், பிறருடைய உதவியின் பக்கம் தேவை காணக்கூடிய ஒரு பருவம். சிறிய பிராயத்திலே பிறருடைய பணம் எங்களுக்கு தேவைப்படும், கல்விக்காக வேண்டிய உஸ்தாதுமார் ஆசிரியருடைய வழிகாட்டல் தேவைப்படும், பள்ளிக்கு வருவதாக இருந்தாலும் பொறுப்புதாரிகளோடு பெற்றோர்கள் உதவ வேண்டிய நிலைமை ஏற்படும், எப்போது சிறு பிராயத்திலே. அதே போன்று வயோதிக பருவத்தை எடுத்து
வயோதிய பருவம் அவருடைய தேவையின் பக்கம் நாம் செல்லக்கூடிய பருவம். வயதுமாகிவிட்டால் அவரால் உழைக்க முடியாது, பிள்ளைகள் உழைத்துக் கொடுக்க வேண்டும். பள்ளிக்கு தனியே வர முடியாது, பிறர் கூட்டி வர வேண்டும். சிறு பிராயத்திலே எப்படி பெற்றார்கள் வாப்பா தன்னுடைய மகனை கையோடு பிடித்து பள்ளிக்கு கூட்டி கொண்டு வந்தாரோ, அதே போல முதுமை பருவம் வயோதிக பருவத்திலே எந்த தகப்பன் தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு வந்தார்களோ அந்த மகன் பாப்பாவை கூட்டிக் கொண்டு வருவார். உலகம் இதுதான். எந்த வாப்பா மகனை கூட்டிட்டு பள்ளிக்கு வந்தாவோ அதே வாப்பாவை மகன் கூட்டிக் கொண்டு வருவார் வயது பருவத்திலே. எனவே கண்ணியமானவர்களே, அந்த இரண்டு பருவங்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு பருவம் தான் வாலிப பருவம். இது ஒரு பருவதியான பருவம். இது எப்படி பெருமதியான பருவம் என்றால், அதற்கு அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், அல்லாஹ் உங்களிடத்திலே நான்கு கேள்வி அல்லது ஐந்து கேள்விகளை கேட்பான். அதிலே ஒரு கேள்வி, எங்களுடைய வாழ்நாளை நாங்கள் எப்படி கழித்தோம் என்ற கேள்வி அல்லாஹ் எங்களிடத்திலே கேட்க போகிறான். இந்த உலக வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் கேட்க போகிறான். இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கை அதுதான் அல்லாஹ் அந்த கேள்வியிலே கேட்கின்றான். எங்களுடைய வாழ்நாளை நாங்கள் எப்படி கழித்தோம் என்ற கேள்வி. அடுத்த கேள்வி, அன் ஷபாபிஹி ஃபீமா அபலா, உங்களுடைய வாலிபத்தை எப்படி கழித்தீர்கள் என்று அல்லாஹ் கேட்க போகிறான். இந்த இரண்டு கேள்வியை பாருங்கள். அல்லாஹ் வாழ்நாளை பற்றி விசாரித்து விட்டால் ஏன் வாலிபத்தை பற்றி விசாரிக்க வேண்டும்? வாழ்நாளைக்குள்ளே வாலிபம் வந்துவிடும். வாலிபத்தை பற்றி அல்லாஹ் தனியாக விசாரிக்கிறான் என்றால் வாலிபம் பெருமதியானது. சொல்லாம அழகி வசனம் அவர்கள் அந்த ஹதீஸை வழங்கப்படுத்துகின்ற போது சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய காலை எடுத்த வயிற்றிலிருந்து அடுத்த இடத்துக்கு நகர்த்த முடியாது இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்காத வரையில். வாழ்க்கை எப்படி கழிப்போம் என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு முன்னால் நாளை வறுமையில் எல்லாம் வைப்பான். அதனோடு சேர்த்து வாலிபத்தை எல்லாம் தனியாக ஒரு கேள்வியாக கேட்கிறான் என்றால் வாலிபம் பெருமதியானது என்பதை நாம் எல்லாம் உணர வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த இடத்திலே நாம் பல வயதுடைய ஒரு இடத்தில் இருக்கோம், வாலிப வயதில் இருக்கோம், வாலிப வயதை அடையக்கூடிய சிறார்கள் இருக்கிறோம், வாலிப வயதை தாண்டி வந்த வயோதிபர் இருக்கிறோம். ஆனால் நாங்கெல்லாம் மௌத்தானத்துக்கு பின்னால் நாங்கெல்லாம் சுவர்க்கவாதியாக இருந்தால் நல்லா கபூல் செய்ய வேண்டும். அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் சுவர்க்கம் அனுப்புவதற்கு தெரிவு செய்திருக்கிற வயதும் வாலிபும் தான். ஆண்களாக இருந்தால் 33 வயது வாலிபர்களாகவும், பெண்களாக இருந்தால் 18 வயது கன்னிகளாகவும் அல்லாஹ் ஆக்கித்தான் சுவருக்கத்தை கழுப்புவான். கன்னிகளாக ஆக்கித்தான் நாங்கள் சுவருக்கு துங்குறை அனுப்புவோம். உங்களுடைய தாய் மௌத்தானால் 70-80 வயதில் அந்த தாயை கன்னியாக ஆக்கித்தான் நாங்கள் சுவருக்கத்துக்கு அனுப்புவோம். அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, இந்த வாலிபம் இருக்குதே, சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், வாலிப வயதிலே அல்லாஹ் எங்களை சுவருக்கத்துக்கு அனுப்பிவிட்டால் அந்த வாலிபம் அங்கு சுவர்க்கத்திலே மாறுவது கிடையாது. இங்குள்ள வாலிபத்தை நல்ல முறையிலே கழித்து விட்டால் நிரந்தரமாக சுவர்க்கத்திலே வாலிபர்களாக நாம் இருப்போம். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க எப்போதும் வாலிபராகவே இருங்க, சுவர்க்கத்தில் வயோதிபம் என்பது கிடையாது. பல்லாயிரம் வருடங்கள் போனால் சுவர்க்கத்தில் உங்களோட வயது 33 தான். எனவே கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளைய மறுமையின் நாள்ல அல்லாஹ் விசேடமாக 7 கூட்டத்துக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்கிறான். நாளைய மறுமையுடைய நாள் சாதாரணமான நாள் அல்ல. ஒவ்வொரு மனிதன் உலக வாழ்விலே செய்கின்ற பாவங்களுக்கு பொறுத்து அவனுடைய உடம்பிலே வேர்வை இருக்கும். சிலருக்கு கரண்டை கால் வரைக்கும் வேர்வை இருக்கும், இன்னும் சிலருக்கு முழங்கால் வரைக்கும் இருக்கும், இன்னும் சிலருக்கு அவருடைய கழுத்து வரைக்கும் இருக்கும். அந்த அளவு அவர்களுடைய பாவத்துக்கு ஏற்றால் போல் வேர்வை அவர்களை மூடிக்கொள்ளும். சொல்லலாம் அலை வசலம் அவர் சொன்னார்கள், பல லட்சக்கணக்களுக்கு மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியன் இருக்குதே, கண்ணுக்கு எட்டுகின்ற அளவு தூரத்தை, கண்ணுக்கு எட்டுகின்ற அளவு தொலைவுல அல்லாஹ் அந்த சூரியனை கொண்டு வருவான். எவ்வளோ தூரத்தில் இருக்கிற சூரியனை அந்த சூரியனுடைய சூட்டையே எங்களால் தாங்கிக் கொள்ளலாம். நாளை மறுமையினால் அப்படியான ஒரு அகோரம். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் 7 கூட்டத்துக்கு நிழல் கொடுக்கிறான். அதில் ஒரு கூட்டம் யார் என்றால் வாலிபர்கள். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதில் தன்னுடைய வாலிபத்தை கழித்தவர்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த வாலிபம் பெருமதியானது என்பதை இதனூடாக நாங்கள் விளங்குகின்றோம். அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கின்ற மூணு பருவங்களிலும் இந்த வாலிப பருவம் இடையிலே வரக்கூடிய பருவம் இருக்கிறது, பெருமதியானது. எங்களுடைய நியமத் சாதாரணமாக இருந்தால் உங்களுடைய கேள்வி கணக்கும் சாதாரணமாக தவிர்க்க, நியமத் விசாலமாக நியமத்துடைய அசராத்துகள் அதிகமாக இருந்தால் அதை பற்றிய கேள்விகளுக்கும் கடுமையாக தந்திருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, வாலிபர்கள் இந்த இடத்தில் இருக்கின்றீர்கள். வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல, வாலிபர்கள் சமூகத்துக்கு, வயோதிபர்களுக்கு, நாட்டுக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பு இருக்கிறது. அதே போல வாலிப வயதை தாண்டி வந்த வயோதிபர்கள், இந்த வாலிபர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு தலைப்பும் இருக்கிறது. அதெல்லாம் விரிவான ஒரு தலைப்பு என்றாலும் சுருக்கமான சில விஷயங்களை உங்களுக்கு நான் முன்வைக்கிறேன். அன்பானவர்களே, ஒரு வாலிபர் வாலிப காலத்திலே அந்த வாலிபனை கெடுப்பதற்காக வேண்டி பல வழிகளிலே முயற்சி பண்ணுகின்றார்கள். எந்த காலம் என்றால் அது அரசியல் காலம் மாத்திரமல்ல, எல்லா காலங்களிலும் ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டுமாக இருந்தால் முதலாவது டார்கெட் பண்ணுவது அந்த சமூகத்துடைய வாலிபர்களை. எனவே வாலிபம் என்பது சாதிக்கக்கூடிய வயது. சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றிணைந்த சஹாபாக்கள் அநேகமானவர்கள் வாலிபர்கள். யுத்தத்துக்கு தளபதியாக அனுப்பிய அநேகமான சஹாபாக்கள் வாலிபர்கள். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகையை எழுதக்கூடிய அநேகமான சஹாபாக்கள் வாலிபர்கள். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயினால் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் அநேகமானவர்கள் வாலிபர்கள். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்தவர்கள் வாலிபர்கள். இந்தியா வெற்றி கொண்ட முகமது இப்னு காசிமாக இருக்கலாம், ஸ்பெயினை வெற்றி கொண்ட தாரிக் இப்னு ஜியாதாக இருக்கலாம், எல்லோரும் வாலிபர்கள். வாலிப வயதிலே சமூகத்துக்காக நிறையவே சேவை செய்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, வாலிபம் என்று சொல்லக்கூடிய பருவம் இருக்குதே, சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யக்கூடிய பருவம். இந்த வாலிப காலத்திலே பாவங்கள் செய்வதற்கு தூண்டக்கூடிய ஒரு பருவம். ஆனால் பாவங்கள் செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தோடு வாழ வேண்டும். பாவத்துக்குரிய சூழலிலே வாழ்ந்தாலும் பாவத்திலே போகாமல் இருக்கின்ற போது அல்லாஹ் நாளைய மறுமையிலே எங்களுக்கு நிழல் தரப்போகிறான். நாளை மறுமையிலே அல்லாஹ் விசேடமான கௌரவத்தை எங்களுக்கு தரப்போகிறான். இதுக்கு சான்றிலே நிறைய நபிமார்களுடைய வரலாறுகளை பார்க்கலாம். அதில் சுருக்கமாக ஒரு நபியுடைய வரலாறு எங்களுக்கு முன்வைக்கலாம் நினைக்கிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரசனுடைய மனைவி பாவத்துக்கு அழைக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? மூடின அறைக்குள்ளே இருந்து எல்லா கதவுகளும் மூடப்பட்டு அந்த மனைவி, அரசனுடைய மனைவி பாவத்துக்கு அழைக்கிறாள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? மூடப்பட்ட கதவு தானே என்று சொல்லி அந்த இடத்தில் இருக்கவில்லை, அவருடைய முயற்சியை கைவிடவில்லை, மூடின கதவு வரைக்கும் நகர்ந்தார்கள். நாங்கள் நகர்வோமா? கதவு தானே மூடப்பட்டிருக்கிறது. ஒரு அரசனுடைய வீடு சாதாரண வீடாக மாளிகையாக இருக்குமா? அதுக்கு போடப்பட்டிருக்க அதனுடைய கதவுகள், அவருடைய லொக்குகள் எப்படி இருக்கும்? எனவே கண்ணியமானவர்களே, மூடப்பட்ட கதவு வரைக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நகருகின்றார்கள். அந்த பெண்ணிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக, ஒரு பாவத்திலிருந்து விலகிக் கொள்வதற்காக, அல்லாஹ்விடத்திலே தான் நெருக்கமானவர் என்று காண்பிப்பதற்காக யாருமே பார்க்கவில்லை. ஆனால் மூடின அறைக்குள்ளும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிற அந்த சிந்தனையோடு அந்த மூடின கதவு வரைக்கும் நகருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய உதவியை பாருங்கள், மூடி இருந்த கதவு திறக்கப்பட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வருகின்றார்கள். அரசன் முன்னால் நிற்கிறான். அரசனுடைய மனைவி சொல்கிறார், இந்த மனிதன் என்னை தப்பு கலைத்தார் என்று. உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அப்படியே கொண்டு சிறைச்சாலை அடைக்கின்றார்கள். அல்லாஹ்வுக்காக பாவத்தை விட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நெடுக உதவிகளை கொடுத்து கொண்டே போகிறான். சுருக்கமாக அந்த வரலாறை சொல்லுகின்றேன், நேரம் போதாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைக்குள்ளே போகின்றார்கள். சிறைக்குள்ள போனா சிறைக்குள்ள வெவ்வேறு குற்றங்களுக்காக ரெண்டு வாலிபர்கள் உள்ளே வந்திருக்கிறார்கள். அந்த வாலிபர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், நீங்க தப்பு செஞ்சு போட்டு சிறைக்கு வந்த மாதிரி விளங்க இல்லையே, உங்களோட முகம் செஞ்சரிப்பா இருக்குதே, நீங்க நல்லவரா இருக்கிறீங்களே என்று சிறைக்குள்ள இருக்கின்ற ஏரிய வாலிபர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அதற்குள்ளே இருந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சில காலங்களுக்கு பின்னால் விசாரணை நடைபெறுகிறது. அரசன் ஒருமுறை வருகிறான். சிறைக்குள்ளேயும் அல்லாஹ்வுடைய உதவி. அதுக்கு அடுத்ததாக அரசன் வந்து விசாரிக்கிறான், என்ன நடந்தது சொல்லுங்கள்.
அரசன்
வந்து விசாரிக்கிறான், எல்லா பெண்களையும் கூப்பிட்டு மூடின அறைக்குள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்னுடைய மனைவியும் இருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடந்தது நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் மீது சத்தியமாக, இந்த யூசுப் என்ன சொல்லக்கூடிய வாலிபுரத்துல எந்த ஒரு தப்பையும் நாங்க பார்க்கல. கனியமானவர்களே, எல்லா பெண்களும் சேர்ந்து ஆரம்பத்திலே பாவத்தில மாட்ட போனார்கள், பின்னால் என்ன செய்கிறார், உண்மையான முகத்தை காட்டுகின்றார்கள். எந்த தப்பையும் நாங்க பார்க்கல, நாங்க தான் பொய் சொல்லிட்டோம் ஆரம்பத்துல. கனியமானவர்களே, எந்த பெண் பொய்யை சொன்னாலோ அந்த பெண் பொய் சொன்ன அதே பெண்ணுடைய வாயால அல்லாஹ் பல வருடங்களுக்கு பின்னால் உண்மையை சொல்ல வைக்கிறான். அரசனுடைய மனைவி பேசுகிறான், அரசனுடைய மனைவி என்ன சொல்றா, அரசனுடைய மனைவி சொல்றான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உண்மையான நபி, அவர் அன்று சொன்னது உண்மைதான், உண்மைதான், நான் அன்று சொன்னது போய் இப்ப சொல்வதுதான் உண்மை என்று அரசனுடைய மனைவி சொல்றான். கண்ணியமானவர்களே, அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிரபராதி, வெளியே வருகின்றார்கள். அவரால் முடியும், ஹைகோர்ட் போக, மனித உரிமை மீறல் வழக்கிலே அவருக்கு ஆஜராக முடியும். ஆனால் அப்படி அவர்கள் போகவில்லை. அவர் ஒரு விடயத்தை சொல்லி அல்லாவே போகிறார், அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள், நான் சுத்தவாதின்னு சொல்லிக் கொள்ள இல்லை, ஏன்னு சொல்ல இல்லை. நத்த உலமாக்கள் மூன்றாக பிரிக்கிறார்கள், நத்துல் அம்மாரா, பாவத்தின் பக்கம் சாயக்கூடிய நத்து, நத்துல் லவ்வாமா, பாவத்தை செஞ்சுட்டு வருத்தப்படக்கூடிய நத்து, நத்துல் முத்துமஇன்னா, அமைதியான நத்து, நல்ல நத்து, நன்மைகள் செய்யக்கூடிய நத்து. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நத்து நல்லம்னு நான் சொல்ல இல்லை, இல்லாமா ரஹிம ரப்பி, ஏன் ரப்பி எனக்கு இரக்கம் காட்டியிருக்கிறான், ஒரு பாவத்தை செய்ய விடாம பல வருடங்கள் எல்லாம் என்ன சிறையில் அனுப்பினான், ஏன் ரப்ப என்னோட இரக்கம், ஏன் ரப்ப என்னோட இரக்கம், ஒரு பாவத்தை செய்ய விடாம பல வருடங்கள் ஜெயில போட்டான், ஏன் ரப்ப என்னோட இரக்கம். ஒரு வாலிபர் சொல்ற வார்த்தை, கண்ணியமானவர்களே, அவர் தவறு செய்யவே இல்லை, அல்லாஹ் மன்னிப்பு கேட்கிறார், அல்லாஹ் நீ மன்னிக்க கூடிய ரப்பு, நீ இரக்கம் காட்டக்கூடிய ரப்பு, என்ன மன்னிச்சிடி, எனக்கு இரக்கம் காட்டிடுன்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை ஒப்படைக்கிறார், அடிமைத்தனத்தை நிரூபிக்கிறார், தன்னை மார்புகட்டி பேசிக் கொள்ளவில்லை. அதற்கு பின்னால் அது அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு. அதற்கு அடுத்ததாக அந்த அரசனுக்கு ஒரு நன்றி கடன் செய்ய வேண்டுமே, அரசனுக்கு கீழே வேலை செய்தவர்களே, அதனால் அரசனையும் மறக்கவில்லை. அதற்கு பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொல்கின்றார்கள், என்னை நீங்கள் தேசிய கலைஞ்சியத்தின் பொறுப்பாராக நியமியுங்கள், நான் அவனுடைய நிறைய தேர்ச்சி பெற்றிருக்கிறேன். அதற்கு பின்னால் தேசிய கலைஞ்சியத்தின் பொறுப்பை எனக்கு தாங்க, நான் அழகா பாதுகாத்து செய்கிறேன். கண்ணியமான அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டதுக்கு பின்னால் நல்ல முறையில் வாழ்ந்தார். எதை சொல்ல வருகிறேன், ஹலரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பொறுமையாளர். ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாவங்கள் வரக்கூடிய, பாவங்கள் செய்யக்கூடிய சூழல்கள் வந்தும் தன்னை அல்லாஹ்வுக்கு முன்னால் சமர்ப்பித்து அல்லாஹ்வோடு தொடர்பை ஏற்படுத்திய நபி. அது மாத்திரமல்ல, பல வருடங்களுக்கு பின்னால் தான் நிரபராது என்று நிரூபிக்கப்பட்டதற்கு பின்னாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமையை மேற்கொண்டு அரசன் மீது பழி வாங்கவில்லை, மன்னித்தார்கள். அந்த அரசனுக்கு கீழே வேலை செய்து நான் ஒரு உத்தம நபி, அல்லாஹ்வுடைய தூதர் என்று நிரூபித்து காட்டினார்கள். இதுதான் ஒவ்வொரு வாலிபுரத்தில் இருக்க வேண்டிய ஒரு பண்பாடாக இருக்கு. எனவே கண்ணியமானவர்களே, எனவே ஒவ்வொரு வாலிபர்களும் இந்த வாலிப காலத்திலே பாவங்கள் எங்களை சூழ்ந்து கொள்கின்ற போது பாவத்திலிருந்து விடுவதற்காக நாம் முயற்சி பண்ண வேண்டும். வாலிபர்களுக்கு பல வகையான பிரச்சனைகளை சொல்லலாம். அதிலே ஒரு வகையான பிரச்சனை ஓய்வு நேரம் என்பது ஒரு பிரச்சனை. ஓலவில் எழுதிவிட்டால் ஓய்வு, ஏழவில் எழுதிவிட்டால் ஓய்வு, கேம்பஸ் முடிச்சு விட்டால் ஜப் கடைக்கு வரைக்கும் ஓய்வு. கண்ணியமானவர்களே, இந்த ஓய்வு நேரம் என்பது நிறைய வாலிபருடைய வாழ்க்கையை கெடுத்து விடுகிறது. ஓய்வு நேரத்தில் ஒரு டச் போன், ஓய்வு நேரத்தில் தகாத தொடர்பு, ஓய்வு நேரத்தில் மற்றவருக்கு சமாஸ், ஓய்வு நேரத்தில் வீண் பிரச்சனைகள் எடுக்கிறது. எனவே கண்ணியமானவர்கள், இந்த ஓய்வு நேர்வங்களை வாலிபர்களுக்கு ஏதாவது ஒரு சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய வழிகளை காட்டிக் கொடுங்க. அன்பான வாலிபர்களை இரக்கமாக கேட்டுக்கொள்கின்றேன். வெளியில நிறைய பேர் இருக்கிறீங்க, வெளியில நிறைய பேர் இருக்கிறீங்க, திருவியில் உட்கார்ந்து போன பக்குவா கேட்கிறீங்க, நல்லம்தான். ஆனா பள்ளி உள்ள வாங்கிச்சா அல்ல, அல்லாவுடைய பரக்கத்து உங்களுக்கு இருக்கு. ஜும்மா என்பது நாலு ரக்காத் இல்ல, ரெண்டு ரக்காத். நாளைக்கு நாங்க தொழப்போறோம் ஜுஹர் நாலு ரக்காத், இதே நேரம் ஜும்மா நாள தொழுவோம் ரெண்டு ரக்காத். மத்த ரெண்டு ரக்காத் எங்க? ஜும்மாவை கேட்பதில் அல்லாஹ் வச்சிருக்கிறோம். ஜும்மாவை கேட்க இல்லையா, நாங்கள் லொஹர் தொலை இல்ல, ஜும்மாவுடைய கண்ணியத்தை நாங்க கொடுக்க இல்ல. அதனால மலக்குமார்கள் என்ன செய்கிறார் தெரியுமா, ஒவ்வொரு மனிதர்களும் இந்த பள்ளி உள்ளே நுழைகின்ற போது நன்மை எழுதி கொண்டிருக்கிறார்கள். எப்போது ஹதீப் நான் அல்ல, எந்த ஹதீபாக இருக்கட்டும், ஒரு ஹதீப் மிம்பருக்கு ஏறிவிட்டாரோ அவருடைய பட்டோலை அப்படியே மூடித்து இந்த ஹொத்துபாவுக்கு செவிமடுக்கிறார்கள் மலக்குமார்கள். எனவே நாம் வெளியிலே இருக்காமல் தயவு செஞ்சு உள்ளே வாருங்கள், அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துவான். ஒரு இமாரத், ஒரு கட்டுப்பாடு, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டளைக்கு மாற செய்யாமல் வாழ்வோம். ஒருமுறை ஹஜரத் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செஞ்சு கொண்டிருக்கும் போது உட்காருங்கள் என்று சொன்னார்கள். இதை ஒரு சஹாபி பாதையில் நடந்து வரும்போது கேட்டு விட்டான், உடனே அந்த இடத்திலே உட்கார்ந்து விட்டான். கண்ணியமானவர்களே, வார்த்தைகளுக்கு மாறு செய்யாமல் வாழ்ந்தது அவருடைய வாழ்க்கையில நிறைய பரக்கத்தை பார்த்திருக்கோம். எனவே அன்பான வாலிபர்களே, அல்லாஹ் கபூல் செய்து கொள்வேன். இந்த ஊரை பொறுத்த வகையில வயோதிப்பர்கள் குறைவாக இருக்கிறார்கள், வாலிபர்கள் அதிகமா இருக்கிறார். சந்தோஷம், பெருமதியான ஊரும். எனவே கண்ணியமானவர்களே, வாலிபர்களுக்கு வருகின்ற முதலாவது வகையான பிரச்சனை ஓய்வு நேரம். இந்த ஓய்வு நேரங்களை நல்ல வழியிலே கழியுங்கள். அடுத்து இரண்டாவது வகையான பிரச்சனை இந்த வாலிபர்களுக்கு நல்ல பெற்றோர் கிடைக்காத இரண்டாவது பிரச்சனை. பாப்பா அம்மாவுக்கு தொழில் இல்ல, பாப்பா அம்மா ரெண்டு பேரும் வழிநாட்டில, மாதம் முடிய பணம் வருகிறது பிள்ளைக்கு, பிள்ளைக்கு தெரியாத எப்படி அக்கௌண்ட் எப்படி செலவழிக்கும் தெரியாது. கணவனும் மனைவியும் சண்ட, அந்த வாலிபர் வாழ்ந்து கொள்ள தெரியாது. சுருக்கமா சொல்ல போனால் வளர்க்கப்படாத வாலிபர்கள், இந்த பூமிக்கு சுமையான வாலிபர்கள், அவர்களை பற்றியே அவளுக்கு தெரியாத வாலிபர்கள். இன்றளவாக சொல்ல போனால் இந்த நாட்டிலே பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வாலிபர்கள், அநேகமான பிரச்சனைகள், 190 விதமான பிரச்சனைகள் எங்களுடைய சமுதாயத்திலே வரக்கூடியது வாலிபர்களால். கனியமானவர்களே, வாலிபர்களை பாதுகாத்தால் முழு உம்மத்தையும் பாதுகாக்கலாம், வாலிபர்களை பாதுகாத்தால் முழு ஊரையும் பாதுகாக்கலாம். வாலிபர்கள் சீரழிந்து போனால், வாலிபர்கள் சீர் கெட்டு போனால் கண்ணியமானவர்களே, எங்களுடைய ஊர்களும் நாசமாகிவிடும். எனவே கண்ணியமானவர்களே, வாலிபர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பெருமதியானவர்கள், அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்லி தந்தார்கள், பெருமதியான ஒரு ஹதீஸ், கஃபா பில் மரி இஸ்மன் அய்யுதய்ய மய்யஃபூத். யாருக்கெல்லாம் நாங்கள் செலவழிக்கிறோமோ, செலவழிக்க கூடிய எங்களுடைய செலவுக்கு கீழே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல வழிகளை காட்டி கொடுக்காம யாரெல்லாம் அவுத்தாகிறாங்களோ, அந்த ஒரு பாவம் போதும் அந்த மனிதன் நல்லா உடத்துல மாட்டிக்கொள்வது. எங்களை பிள்ளைகளை நாங்கள் செல்ல முறையில வளர்க்க இல்லையா, நாளை மறுமையில் அல்லா உடத்துல அந்த பிள்ளைகள் மாட்டி கொடுத்து விடுவார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் எங்களுக்கு விளங்குதா இல்லையா, ஒரு நாயை வளர்த்தாலே நாய்க்கடையில வித்தியாசம் விளங்குது. நாங்க வீட்டில் ஒரு நாயை வளர்த்தா அந்த நாய் என்ன செய்து தெரியுமா, ஒரு வேட்டைக்கு அனுப்பினா ஒரு முயலையோ அல்லது உண்ணக்கூடிய ஒரு மிருகத்தை என்ன செய்து அப்படியே பிடிச்சு கொண்டு எங்களை கையில் ஒப்படைக்குது. ஏண்ட பல்லுப்பட்டு ரத்தம் போனா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த வாய் பேச முடியாத மிருகம், ஒரு அறிவு குறைந்த மிருகம் அதுக்கே விளங்குது. இன்னொரு மிருகம் இருக்குது, வளர்க்கப்படாத மிருகம், நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்கப்படாத மிருகம், ஒரு மனிதன் இறைச்சி வாங்குறார் கடையில, இறைச்சி பார்த்து கீழே விழுகுது, அப்படியே அதை கொண்டு போயிடும். அதுக்கு தெரியாது வீட்டுல விரும்பி சாப்பாட்டை கொண்டு போறாங்கன்னு சொல்ல விஷயம். இன்னும் ஒரு நாய் என்ன செய்ய தெரியுமா, ஆகாரத்துக்கு அவனை உணவை கொண்டு வந்து எங்களை கையில ஒப்படைக்கும். வளர்க்கப்படுகின்ற போது வாய் பேச முடியாது, நாங்கள் வீட்டில இருந்து ஒதுக்கி அருவறுப்பான் அந்த மிருகம். அந்த மிருகத்துக்கு கூட வித்தியாசம் இருக்குமாக இருந்தால் எமது குழந்தைகள் வளர்க்கப்படுகின்ற போது நிச்சயமாக வித்தியாசம் இருக்கும். எனவே கனிமானவர்களே, நிறைய வாலிபர்கள் வளர்க்கப்படவில்லை. வீட்டிலே எலி வளர்கிறது, வீட்டிலே பூனை வளர்கிறது, கோழி வளர்கிறது, இதே பூனைகளுடைய குழந்தைகளும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், வளர்க்கப்படவில்லை. ஒரு அரபிலே ஒரு பைத்திலே ஒரு வருகிறது, அரபு பைத்திலே, இன்னலே தீமல்லதி கதமாத்த வாலிதுஹு. நிச்சயமாக எத்தீம் சொன்னா வாப்ப மூத்தானவன் மட்டும் அனாதை இல்லை. உண்மையான யத்தீம் அநாத யாருண்டா, அறிவும் ஒழுக்கமும் கொடுக்கப்படாதவர்கள். இன்றைய உலகத்துல நாங்க பார்க்கிறோம், தாய் தாப்பன் இல்லாத அநாதைகளை விட அதிகமான அநாதைகள், ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கப்படாத அநாதை குழந்தைகள் இருக்கிறார்கள். தாய் தாப்பன் இருக்கிறார்கள், ஆனால் ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கப்படாத அந்த அநாதை பிள்ளைகள். முந்தைய ஒரு காலம் வருமானம் குறைந்த காலம், வீட்டுல மொபைல் இல்ல, வீட்டுல எந்த நெட்வொர்க்கும் இல்ல, வீட்டுல டிவிகளும் இல்ல, பறக்க மகரிபுக்கு மிஷாவு கடையில குர்ஆன் திலாவத், இன்றைக்கு மாரிபுக்கு இஷாவு கடையில தொடர் நாடகங்கள். கண்ணியமானவர்களே, அன்றைய காலம் வருமானம் குறைந்த காலம், ஆனால் அல்லாஹ் ஒரு நெருங்கிய தொடர்புள்ள காலம். ஆனால் இன்று எல்லாம் இருக்கிறது, எது வேண்டுமோ அது இல்லை. ஒழுக்கம் எங்களுக்கு வேண்டும், அந்த ஒழுக்கம் இல்லை. ஒழுக்கம் இல்லாவிட்டால் மனிதன் மிருகத்தை விடவும் கேவலமானவனாக மாறுகிறான். மிருகம் இருக்குதே, ஒரு ஜராவை அழுக்கு செய்யறதுக்கு ஒரு முறை, கண் முறையோட தான் செய்யும். ஆனா ஒழுக்கம் இல்லாத மனிதன் இருக்கிறானே, ஒரு ஜராவைய எப்படி செய்யலுமோ அதை எந்த முறையிலையும் செய்வான், எந்த இடத்துக்கு போய் செய்வான், எங்கேயும் செய்வான், எந்த இடத்துடையும் செய்வான். எதனால? ஒழுக்கம் இல்லாத. எனவே கண்ணியமானவர்களே, ஒழுக்கம் என்பது எங்களுடைய வாழ்வில் இருக்க வேண்டும். எனவே வளர்க்கப்படாத குழந்தைகள், ஒழுக்கம் கற்பிக்கப்படாத குழந்தைகளைப் போல, அநாதை குழந்தைகளைப் போல, வளர்க்கப்படாத வாலிபர்கள் அநாதைகளைப் போல, எத்தனையோ பொறுப்புதாரிகளால் அடிவாங்குகின்றார்கள். கண்ணியமானவர்களே, எனவே எமது குழந்தைகளுக்கு வழிகாட்ட வேண்டும், அவர்கள் நல்ல வழிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. இரண்டாவது வாலிபர்கள் கூறக்கூடிய முக்கியமான பிரச்சனை, வளர்க்கப்படாதால் அந்த வாலிபர்களால் நிறைய பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே குழந்தைகளுக்கு நல்ல வழிகளை காட்டிக் கொடுங்கள், குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்கள், ஒவ்வொரு பொறுப்புதாருடைய பொறுப்பாக இருக்கிற. எங்கட வீட்டில் ஒரு ஆம்பளை பிள்ளை, ரெண்டு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குண்டா, சாதாரணமாக யோசிக்காதீங்க, பெரிய அளவில் யோசிக்க. 20 வருஷத்துக்கு பின்னால யாரோ ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு கணவரை நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன். 20 வருஷத்துக்கு பின்னால ஏதோ ஒரு ஆணுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன், ஒரு தாயை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட போனா 20-22 வருடங்களுக்கு பின்னால பிறக்க இருக்கிற ஒரு குழந்தையுடைய தகப்பன தாயை நான் வளர்த்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வளர்ப்புல, எங்களுடைய வளர்ப்புல இந்த பிள்ளை தாய்க்கு, இந்த பிள்ளை தகப்பனுக்கு தகுதியா என்பதை ஒவ்வொருவரும் வளர்க்கின்ற போது யோசிக்க வேண்டும். நாங்கள் நல்லதை சொல்லிக் கொடுக்காவிட்டால் எதிர்காலத்தினுடைய குழந்தைகள் சமூகத்துக்கு பாரமாக மாறுவார்கள், நிர்வாகத்துக்கு எதிரியாக மாறுவார்கள், இஸ்லாத்தை நாசப்படுத்தக்கூடியவாக மாறுவார்கள், ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய மக்களுடைய பதுவாவுக்காளாகுவார்கள். அந்த பதுவா இந்த உலகத்தோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் எங்கிற கபருக்கு வந்து கொண்டிருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, வாலிபர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்கள். இரண்டாவது வாலிபர்களுக்கு வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை, அதாவது வளர்க்கப்படாத போது, நல்ல குடும்பம் கிடைக்காத போது வாலிபருடைய வாழ்க்கை நாசமாகி விடுகிறது. சில பெற்றோர்களை நாங்கள் பார்க்கிறோம் சமூகத்தில், உண்மையிலே பாக்கியமான பெற்றோர்கள், என்னோட குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறது, ஆனால் என்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நான் ஒற்றுமையாக வாழுகிறேன் என்று சொல்வார்கள். உண்மையிலே கொடுத்து வைத்த பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை யோசித்து அவர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அந்த பிரச்சனை ஒன்று இருக்கிறது. அடுத்த வகையான பிரச்சனை, அரசியல் சார்ந்த பிரச்சனை. அரசியல் காண வருகின்ற போது எங்களுடைய வாலிபர்கள் தான் ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறார்கள். உதாரணம் சொல்ல போனால், கருக்கி போடுகின்ற கருவேப்பிலை இலையை போன்று சாப்பிடுறதுக்கு பின்னால் கருவேப்பிலையை நாங்கள் எல்லாம் நீட்டி விடுவோம். அதே போல அரசியக்கான வருகின்ற போது இந்த வாலிபர்களை பயன்படுத்தி போஸ்டர் ஒட்டவும், இந்த வாலிபர்களை பயன்படுத்தி வீடு விடாமல் சென்று அந்த ஓட்டை சேகரிக்கவும் இந்த வாலிபர்களை பயன்படுத்துகின்றவர்கள் அந்த தேர்தல் காலம் முடிந்தது வார்களை விட்டு விடுகின்றார்கள். எனவே வாலிபர்களுக்கு வருகின்ற அடுத்த வகையான பிரச்சனை இந்த அரசியல் சார்ந்த பிரச்சனை. அடுத்து இன்னும் ஒரு பிரச்சனை, நேரம் போதாது சுருக்கமாக சொல்கின்றேன். இன்றைய தொடர்பாளர்கள், இன்றைய தொடர்பாளர் என்பது சமூகத்திலே வாலிபர்கள் இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. ஏனென்றால் இன்றைய வாலிபர்கள் இன்றைய ஊடகங்களுக்கு அடிமையாகிவிட்டார்கள். சாப்பிடாமல் இருக்கலாம், பாப்பா அம்மாவை பார்க்காமல் இருக்கலாம், தேநீர் குடிக்காமல் இருக்கலாம், வாட்ஸ்அப் போகாமல் இருக்க முடியாது, பேஸ்புக் போகாமல் இருக்க முடியாது. பகல் முழுக்க வேலை செஞ்சுட்டு வந்து ஒரு நாள் பகல் முழுக்க வாட்ஸ்அப் போகல, வைபர் போகல, பேஸ்புக் போகல, நைட்ல ஒரு மணி ரெண்டு மணிக்கு எல்லாம் போன்ல இருந்துச்சு காலத்தை கழிக்கிறவர். நம்ம எல்லாரும் விரும்பிய விரும்பாமல் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மைதான். நம் எல்லோரும் தாய் சாப்பிடு கொடுக்கின்ற நேரத்தை விடவும், எங்களுடைய பள்ளிக்கு கொடுக்கின்ற நேரத்தை விடவும், எங்களுடைய சமூகத்துக்கு கொடுக்கின்ற நேரத்தை விடவும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற நேரத்தை விடவும் அதிகமான நேரத்தை தொலைபேசிகளுக்கு இன்றைய ஊடகங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். விரும்பிய விரும்பாமல் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை, விரும்பிய விரும்பாமல் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. கணவன் மனைவிக்கு இடையில் அவர்கள் இருக்கின்ற தொடர்பாளர்களை இன்றைய தொடர்பாளர் துண்டித்திருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையிலே ஒரு தொடர்பாக இருக்க வேண்டும். உண்மையிலே மீடியாவால் நனவு இருக்கிறது. தூரத்திலே உள்ள ஒரு செய்தியை, தூரத்திலே ஒரு தகவலை கால விரயமின்றி அவசரமாக பார்த்துக் கொள்ள மீடியா உதவுகின்றது. எங்களுடைய பொருளை வாங்கவும் விற்கவும் மீடியா உதவுகின்றது, மறுக்க முடியாது. சில சில தேவைகளை நல்ல முறையில் நிறைவேற்றிக் கொள்ள இந்த மீடியா உதவுகின்றது, மறுக்க முடியாது. எனவே இன்னும் ஒரு சைட்டை பார்க்கின்ற போது இன்றைய உலகத்திலே முஸ்லீம்கள் ஆயுத முனையில் தாக்கப்படுவதை விடவும் அதிகமாக மீடியா முனையினால் தாக்கப்படுகின்றார்கள். இஸ்லாத்தை நாசமாக்குவதற்கென்றே சில மீடியா கூடிய பேச்சுகள். கண்ணியமானவர்களே, எங்களுடைய வாலிபர்கள் எங்கடா ஒரு பொயின் விடுகிறார்கள், எங்கடா ஒரு தவறு விடுகிறார்கள் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சில சமுதாயம் எந்த அளவென்றால் சில மீடியாக்கள் அந்த ரங்க விடயங்களை கூட பகிரக்கூடிய மாறிவிட்டார்கள். கணவனும் மனைவியும் இருந்திருக்கின்ற போட்டோக்கள் மீடியாக்களை வருகிறது. அசிங்கம். கண்ணியமானவர்களே, முதலிரவிலே நடக்கின்ற செய்திகளை எழுதுவதற்கு சில பத்திரிகைகளிலே ஒரு பக்கத்தையே ஒதுக்கி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட செய்திகளுக்கு அதிகமாக பரிசு கொடுக்கின்றார்கள், அதிகமாக சம்பளம் கொடுக்கின்றார்கள். அப்படிப்பட்ட செய்திகளையும் எங்களை சமூகத்தை சேர்ந்தவர்கள் பகிர்ந்து கொண்டிருப்பது கவலைக்குரிய அனைவருக்கு. மணியமார்களே, அது மாத்திரமல்ல, இன்றைய உலகத்திலே சில பிள்ளைகளுக்கு பெண் பார்க்க, அதாவது மாப்பிள்ளை பார்க்க வந்தா சொல்லுவார்கள், அந்த பெண்ணுக்கு முகநூல் இருக்குதா என்று பாருங்கள். முகநூல் இருந்தால் அந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை தருவது ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா? அந்த முகநூலின் ஊடாக அவர் பல நண்பர்களோடு தொடர்பு வைத்திருக்கிறார். அதனால் குடும்ப வாழ்விலே நல்ல முறையிலே நடக்காது, இந்த பெண் கெட்ட பெண் என்று சொல்லி அந்த பேஸ்புக் பேஜுகள் அவளை அடையாளப்படுத்தி கொடுத்துவிடும். அன்பான வாலிபர்களே, வாலிப வயதில் இருக்கக்கூடியவர்கள் சில காலத்தில் நாங்கள் திருமணம் முடிப்போம். திருமணம் முடிக்கின்ற போது முக அழகை மாத்திரம் பார்த்து திருமணம் முடிக்காதீர்கள். உள்ளத்தின் அழகை பாருங்கள், தீனை சுமந்திருக்கின்ற பெண்களை பாருங்கள். உங்களுடைய குழந்தை கிடைத்து விட்டால் உங்களுடைய குழந்தை உங்களுடைய தாயுடைய அழகை பார்க்காது, முகத்தை பார்க்காது. அகத்தின் அழகைத்தான் குழந்தைக்கு தேவைப்படுகிறது, அன்புதான் குழந்தைக்கு தேவைப்படுகிறது, பண்பாடுதான் குழந்தைக்கு தேவைப்படுகிறது. அதைத்தான் சொல்வார்கள், அஸ்திவாரங்கள் சீராக இல்லை என்றால் கட்டிடங்கள் சீராக இருக்காது என்று சொல்வார்கள். பொறுப்புதாரிகள் நல்ல முறையில் இருந்தால் தான் குழந்தைகள் நல்ல முறையில் இருப்பார்கள். எனவே எங்களுடைய வாலிபர்களுக்கு இருக்கின்ற அடுத்த பிரச்சனை மீடியா, தொலைத்தொடர்பு சாதனங்கள் பாரிய பிரச்சனை உருவாக்குறது. இந்த நாட்டில் மட்டும் முழு உலகளாவிய ரீதியிலும் ஒரு அரசியலை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியும் மீடியாவுக்கு இருக்கிறது. இன்றைய உலகத்தை மீடியா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு செய்தியை முழு உலகத்திற்கும் ஒரு நொடிப்புறுதலை கொடுத்து விடலாம். முந்தைய ஒரு காலம் பாவம் செய்வதாக இருந்தால், இன்னொருத்தரை பற்றி பேசுவதாக இருந்தால் நாங்கள் அடுத்த வீட்டுக்கு போய் இரண்டு பேரும் கதைக்க வேண்டும் மற்றவரை பற்றி. ஆனால் இன்றைக்கு இரவு ஒரு மணி ரெண்டு மணிக்கும் மற்றவனை பற்றி பேசி இந்த போன்கள் மற்றவங்களுக்கு அனுப்பலாம். எனவே கண்ணியமானவர்களை எதை சொல்வது என்றால், இன்றைய மீடியா என்னுடைய வாலிபர்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. சிலர் மீடியா கடுமையாகிக் கொண்டிருக்கிறார்கள், குழந்தைகளையும் அடிமையாக்கி விட்டார்கள். தொடர் நாடகங்களை பார்க்காம இருக்க முடியாது, தொடர் கதைகளை பார்க்காம இருக்க முடியாது. எங்களை குழந்தை அழுது விட்டால் குழந்தை அழுகையை தருவடுத்துவதற்காக வேண்டி, அழுகையை நிப்பாட்டுவதற்காக வேண்டி போனை கையிலே கொடுக்கிறோம். உங்களுடைய குழந்தைகளை மீடியா கடுமையாக்கி விட்டோம். சில குழந்தைகள் போனிலே உள்ள அந்த டோன்ஸ்களை கேட்காமல் தூங்காது, அந்த அளவு குழந்தைகளை அடிமையாக்கி விட்டோம், அப்பாவி குழந்தைகள். எனவே கண்ணியமானவர்களே, மீடியா என்பது நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை, நம்முடைய வாலிபருடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மீடியா என்பது இன்னொரு வகையான பிரச்சனை. கண்ணியமானவர்களே, அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனையை நான் சொல்லிவிட்டு சுருக்கமாக முடித்துக் போகின்றேன். போதை வத்து பாவனை. கண்ணியமானவர்களே, இது பாரதூரமான ஒரு பிரச்சனை. முந்தைய ஒரு காலம் பத்திரிகைகளில் செய்தியாகத்தான் நாங்கள் வாசித்தோம். ஆனால் இன்றைக்கு எங்க சொத்துப்பாக்கு போனா சொல்லுவார், அதிரத் போதை வசத்தை பற்றி பண்ணுங்க பயான், அதிரத் விபச்சாரத்தை விளைவை பற்றி பண்ணுங்க அதிரத் சொல்லுவான். பாடசாலை செல்கின்ற மாணவர்களை விட்டு வைக்காத அளவுக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் மக்களை பீடித்திருக்கின்ற ஒரு நோயாக போதை வசத்து பாவனை இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதிலும் கவலை என்ன என்றால், முந்தைய ஒரு காலம் எங்களுடைய சமுதாயம் பாவம் பாவம் என்று சொன்னவர்கள், அந்த பாவம் பாவம் என்று அதை வெறுத்த இந்த இஸ்லாத்திலே உள்ளவர்கள் இன்று இதற்கு சில இடங்களிலே சில வாலிபர்கள் அடிமையாவிட்டார்கள். கண்ணியமானவர்களே, கவலையான செய்தி. சிலர் சொல்லுவார்கள், நாங்கள் ஒரு கோயில் குடித்தாத்தான் அல்லது நாங்கள் ஒரு கூழ் இழுத்தாத்தான் எங்களுக்கு நிம்மதி என்று சொல்வார்கள். அங்கே அல்லாஹ் இஸ்லாத்திலே அங்கே நிம்மதியை வைத்தது கிடையாது. உள்ளங்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறான் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதால். எனவே கண்ணியமானவர்களே, இந்த போதை வசத்து பாவனை இருக்கிறதே ஒரு மனிதனுடைய நிம்மதியை கெடுத்துவிடும். நரகவாதிகளுடைய உணவை போல அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், நரகவாதிகள் கொடுக்கின்ற உணவு என்ற முச்சடியை தவிர வேறொன்று உங்களுக்கு கொடுக்கப்படாத உணவு. அது அவர்களை கொழுக்கவும் வைக்காது, அவருடைய பசியை தணிக்காது. அதே போலதான் போதை வசத்து பாவனை. ஒவ்வொரு நாளும் பணத்தை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போதை வசத்து சொல்வது அந்த தூள்களை பாயம் பயிர்ப்பது மாத்திரமல்ல, சிகரெட் போர்லி சுருட்டு இன்னொரு என்ன வகைகள் நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருந்தாலும் அதுவும் அதாவது புகைத்தல் பாவனை என்ற பட்டியல் தான் வரும். ஒவ்வொரு நாளும் பணத்தை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 10 பிஸ்டல் குடிக்கிறான் வைத்துக் கொள்வோம். ஒரு பிஸ்டலுடைய விலை 20 ரூபாய் வைத்துக் கொள்வோம். 20 × 10 = 200. 30 நாளைக்கும் ஒரு நாளைக்கு 200, 30 நாளைக்கும் 200 × 30 = 6000. ஒவ்வொரு நாளும் குடிக்கின்ற கணக்கை பார்த்து, பாவிக்கின்ற புகைக்கின்ற கணக்கை பார்த்து, மாதமுடைய கணக்கை பார்க்கின்ற போது 6000 ரூபாய் பணத்தை நாம் சுடுகிறோம். ஒரு குழந்தையை கூப்பிட்டு கையிலே தீப்பெட்டியையும் இன்னொரு கையிலே 1000 ரூபாய் பைசாவையும் கொடுத்து இந்த பணத்தை சுடு பிள்ளை என்று சொன்னால் இந்த உலகத்திலே எந்த பிள்ளை சுடும்? எனவே புகைத்தலை பயன்படுத்தக்கூடியவர் ஒவ்வொரு நாளும் பணத்தை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, புகைத்தல் கம்மணியை சொல்கின்றது, இகுதரை துகான் பயன் முதிர்வன், புகைத்தலை தவிந்து கொள்ளுங்க, அது கெடுதி, அது நஞ்சி, உங்களை உடம்புக்கு நல்லதல்ல, புற்றுநோயை உருவாக்கும் என அந்த கம்மணியே சொல்லுது. எனவே கண்ணியமானவர்களை அதில் தவிந்து கொள்ள வேண்டும். அண்மையில் எடுக்கப்பட்ட ஒரு அறிக்கை, ஒவ்வொரு வருடமும் 50,000 மக்கள் புகைத்தலால் இறக்கின்றார்கள். நாங்க பாவித்தா அடுத்த வருஷம் இறக்கக்கூடிய லிஸ்ட்ல நாங்களும் ஒருவராக இருப்போமே என்று நாங்கள் பயப்பட வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, எந்த ஒரு கம்பெனியும் ஒரு பொருளை விநியோகம் செய்கின்ற போது அதனுடைய நலவை சொல்லித்தான் விநியோகம் செய்வாங்க. ஆனா புகைத்தல் கம்பெனியே சொல்லுது இது நஞ்சி, இது தகாதது என்று சொல்லித்தான் அந்த கம்பெனியே அதை சேர் பண்ணுது. அப்படி இருந்து கூட நாங்கள் பயன்படுத்துவோமா இருந்தால் எங்களை விட துருப்பாக்கிச்சாலிகள் யார் இருக்க முடியும்? எனவே கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட பிரச்சனை இது நீங்குகின்ற போதுதான் நாங்கள் எல்லா இடத்திலே நல்லவர்களாக வருவோம். எனவே இந்த வாலிபருக்கு இருக்கின்ற நிறைய பிரச்சனை, இந்த பிரச்சனை இந்த வாலிபர்கள் விடுபட வேண்டும், வாலிபர்களுக்கு நல்ல வழிகளை காட்டி கொடுக்க வேண்டும். அதில் மிக முக்கியமான ஒரு அம்சம் பொறுப்புதாரிகள், நிர்வாகிகள், ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய சொசைட்டிகள், ஒரு கமிட்டிகள், இந்த வாலிபர்களுக்கு நிறைய வழிகாட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் அண்மை காலங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கின்ற போது எங்களுடைய வாலிப சமுதாயம், ஒட்டுமொத்த வாலிப சமுதாயத்தான் இந்த முஸ்லிம் மக்களுக்கே ஒரு ஆபத்து என்று வருகின்ற போது இந்த வாலிபர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான சில விடயங்களை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தினேன். இந்த வாலிபத்தை வீணாக்கி விடாதீர்கள், வாலிபத்தை பெருமதியாக கருதுங்கள், இந்த வாலிபத்தை சுவருக்கும் செல்வதற்கு தயாராக்குகின்ற வயதாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைய மறுமையிலே அல்லாஹ் தருகின்ற அந்த நிழலுக்கு சொந்தக்கார வாலிப பருவமாக அந்த பருவத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய பருவமாக்கிக் கொள்ளுங்கள். பாவத்திலிருந்து தூரமாகக்கூடிய பருவமாக்கிக் கொள்ளுங்கள். சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யக்கூடிய பருவமாக்கிக் கொள்ளுங்கள். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய வாலிபத்தை கபூல் செய்து நாளைய மறுமையிலே அந்த வாலிபத்தினூடாக மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுரக்கத்தை அடையக்கூடிய கூட்டத்தில் எல்லாம் அனைவரையும் கபூல் செய்துவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான சாலி ஆனவர்களான அனைவரையும் கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் அந்த ஊரில் நிறைய வாலிபர் இருக்கிறார்கள், யா அல்லாஹ் அனைத்து வாலிபர்களை கபூல் செஞ்சு கொள். யா அல்லாஹ் அந்த வாலிபர்களை பெற்றெடுத்த பெற்றார்களை கபூல் செஞ்சு கொள். யா அல்லாஹ் அதற்காக நீ பாடுபடக்கூடிய எல்லா தியாகிகளையும் கபூல் செஞ்சு கொள். யா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களே நல்ல முன்மாதிரிகள் சமூகத்துக்கு வெளிப்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ் அனைவரையும் பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ் இஸ்லாத்தை நல்ல முறையில் நிலைநாட்டக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்துடுவாயாக. யா அல்லாஹ் இறுதி தருவாயிலே அனைவருக்கும் கலிமா நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் வாலிபருக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தாயிகளாக அனைவரையும் ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய முயற்சிகளை உனக்கு பொருத்தமான முயற்சிகள் ஆக்கிக் கொள்வாயாக. இறுதி சந்தர்ப்பத்தில் தடுமாற்றம் இல்லாமல் களிமா முடியக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கு தந்துடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய துவாவை தனிப்புற கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் வா ஆஹ்ரதவானா.